ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பத உரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 8வது சூத்திரத்திலே 3வது அதிகரணத்து பாடலின் பொழிப்புரையிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. 3வது அதிகரணத்தில் ஒரு பாடல்தான், அது இந்திரியங்களை துணை கொண்டு ஆன்மாவானது முதல்வனை அறிந்து கொள்ள முடியாது என்று வலியுறுத்தக்கூடிய பாடல். அதன் மூலம் ஐம்பொறிகளாகிய வேடர்களை சார்ந்து ஆன்மா துன்பப்பட்டு வரும் என்ற அந்த கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. சூத்திரத்திலே அந்த அடி நினைவில் உள்ளதல்லவா, துண்ணிய ஐம்புல வேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிர் என்ற கருத்து இந்த அந்த அடி சூத்திரத்திலே வந்தது. இந்திரியங்களோடு சேர்ந்து ஆன்மா போகங்களிலே உழன்று துணைவனையும் அறியாது இருந்து வந்தது, துணைவனையும் என்ற உண்மையால் தன்னையும் அறியாமல் இருந்து வந்தது என்பது பெறப்படும். தன்னையும் தலைவனையும் அறியாமல் இந்திரியங்களோடு அது மயங்கி வாழ்ந்து வந்தது என்ற கருத்து சூத்திரத்திலே வலியுறுத்தப்பட்டது. சிவசங்கராந்தவாதிகள் அந்த இந்திரியங்களின் துணை கொண்டும் முதல்வனை அறியலாம் என்ற ஒரு கொள்கை உடையவர்கள். ஆகவே அந்த அவர்களுடைய கொள்கை பொருந்தாது என்று சொல்லி சித்தாந்த கொள்கையினை நிலைநாட்ட எழுந்த பாடலாகும் இந்த பாடல். இந்த பாடலின் பொழிப்புரையினை சிந்திக்க வேண்டும். பொழிப்புரை: இருவரும் புணர வந்த இன்பம் பேசரிது, ஆயினும் மணந்தவர்தாம் உணர்வர். அக்காமரசம் கன்னிகை காணாள் அதுபோல அருள்பெரில் அவ்விருவரையும் அறிவிறந்து அங்கு அறிவர். காணமாட்டாத அபக்குவர் அதனை காணார்தாமே ஆகலான், அவருக்கு உணர்த்தும் வாயில் இல்லை இது நிற்க. பன்னிரங்களான் மயங்கி தன்னொளி இழந்த படிகம் போல. இந்த உவமை உரையாசிரியர் வருவித்துக் கொள்வது, பாடலிலே இல்லை, உரையாசிரியர் வருவித்துக் கொள்கின்றார். ஆன்மாவுக்கு இந்திரிய அறிவு இருக்கின்றதே, கருவிகரணங்களால் விளங்கக்கூடிய அறிவு, அது ஆன்மஸ்வரூபத்தை மறைக்கக்கூடியது என்பதை வலியுறுத்தக்கூடிய உவமை இது. வருகின்ற பாடலிலே ஆசிரியரே கையாளப் போகின்றார். ஆக ஆசிரியர் வழி நின்று இங்கே உரையாசிரியர் அதை உரையிலே எடுத்தாள்கின்றார். பன்னிரங்களான் மயங்கி தன் ஒளி இழந்த படிகம் போல, உருவான் மயங்கியே ஆன்மஸ்வரூபம் உணரப்பெற்றிலர். ஒரு படிகமானது தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களினுடைய பல்வேறு வண்ணங்களையும் பிரதிபலித்து காட்டுகின்றது. அதனால் என்ன நேர்ந்தது அந்த படிகத்திற்கு, அந்த படிகத்தினுடைய உண்மையான நிறம் வெளிப்படாது போயிற்று அல்லவா. அதுபோல ஆன்மாவானது இந்த கருவிகரணங்களை சார்ந்து, இந்த கருவிகரணங்கள் இவற்றினுடைய இயல்பே தன்னுடைய இயல்பு என்று ஆன்மாவானது ஒரு மயக்க நிலையிலே இருந்து வருகின்றது. அதைத்தான் சொல்கின்றார், உருவான் மயங்கியே ஆன்மஸ்வரூபம் உணரப்பெற்றிலர். உருவான் என்று சொன்னார், உருவால் பிரித்து சொன்னா உருவான் மயங்கி, எங்க புணர்ச்சி விதி பற்றி உருவான் வருது, ஏன்னா உரைநடையே செய்யுள் மாதிரி எழுதுவார்கள். உருவால் மயங்கியே என்று சொல்லும்பொழுது அங்க உரு என்று சொல்வது இந்த கருவிகரணங்கள் தான், அதாவது மும்மலமுடைய சகலவர்க்கத்து ஆன்மாக்களுக்குரிய கருவிகரணங்கள். அவை நிலம் தொடங்கி கலை முடிய, ஒடுக்க முறையில் சொன்னால், தோற்ற முறையில் சொன்னால் கலை தொடங்கி நிலம் முடிய என்று சொல்வார்கள். கலையாதி மண்ணந்தம் என்று உரையாசிரியர் விசேட உரையிலே குறிப்பிடுவார். அது சிவஞான போதத்தில் ஒரு வெண்பால கலையாதி மண்ணந்தம்னு வரும், அந்த ஆசிரியர் தொடர அப்படியே எடுத்து பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே கலை முதல் நிலம் வரைய இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களைத்தான் இங்கே உரு என்று ஆசிரியர் கூறியிருக்கின்றார். அந்த தத்துவங்களால் ஆன்மா மயங்கி தன்னுடைய சொரூபத்தை உணராதிருக்கின்றது, அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள். உருவால் மயங்கியே ஆன்மஸ்வரூபம் உணரப்பெற்றிலர், அதனை உணராதார் அப்பெற்றித்தாகிய உரு உணர்வால் அவ் ஆன்மாவுக்கு உள்ளாகிய சிவனையும் அறிவாம் என்றல் பாவக மாத்திரையே ஆகலார். அதாவது இந்த தத்துவங்களால் ஆன்மா தன்னையே அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆக தன்னையே காட்டுவதற்கு இயலாத இந்த தத்துவங்களை கொண்டா தன்னை விடவும் நுண்ணிய பொருளாக இருக்கக்கூடிய சிவனை அறிந்து கொள்ள முடியும்? ஆனால் அப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சங்கராந்தவாதிகள் சொல்கின்றார்களே, அவர்களுடைய கூற்று வெறும் கற்பனையான கூற்றாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்கின்றார். உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்திலர்கான், 3வது அடியில் இருக்கிறது இல்லையா, உருவின் உருவினால் தத்துவங்களால், அதான் இன்னொரு ஏது பொருள் வந்ததுன்னு சொல்லுவார். விசேட உரையில பார்ப்போம். தத்துவங்களால் உயிர் வடிவதும் உணர்ந்திலர்கான். தத்துவங்களை கொண்டு உயிராகிய தன்னுடைய இயல்பையே உணர்ந்து கொள்ள முடியவில்லை. உணராதார். அப்படி தன்னையே உணர முடியாதவர்கள் உணர்வினால், அந்த கருவி அறிவினால் சிவனை உணர்வது என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். உணராதார், அதாவது கருவி அறிவை கொண்டு தன்னையே உணராதவர்கள் உணர்வினால், அப்படி தன்னையே காட்டமாட்டாத அந்த கருவி அறிவினால் சிவனை உணர்வது, தன்னை விடவும் நுட்பமான பொருளாகிய சிவனை உணரலாம் என்று கூறுவது கற்பனைதான். அது வெறும் பாவனையான பேச்சுதான், பாவக மாத்திரையே ஆகலால் கருவி அறிவு இறந்து நின்று அருளால் அறிய பெறாதார்க்கு, அதான் அறியாரேல் அப்படின்னு கடைசி அடியில இருக்கின்றது. ஆமா, ஈற்றடியினுடைய பிற்பாதி தொடங்குகின்றது அறியாரேல். அது அறியாரேல் என்றால் கருவி அறிவு இறந்து நின்று அருளால் அறியப்பெறுது. அதான் கருவி அறிவை கடந்து, இறந்து என்பது இங்கு கடந்து என்ற பொருளில் வருகின்றது. கருவி அறிவை கடந்து சென்று அந்த கடக்கக்கூடிய வல்லமை திருவருட் சார்பினால் தான் கிடைக்கும். ஆமா, கருவி அறிவை கடந்து நின்று அருளால் அறிய வேண்டும். அப்பதான் அருளின் முதலாகிய சிவம் அறியப்படும். அந்த நிலையில் தான் ஆன்மாவுக்கு மும்மலங்களும் நீங்கும். அப்படி கருவி அறிவை கடந்து நின்று அருளால் யார் அறியவில்லையோ அவர்களுக்கு சிற்றறிவுதான் தொடர்ந்து விளங்கும். ஆகவே அவர்களுக்கு பிறவி நீங்காது, ஆணவ மலமும் பற்றற கழியாது என்று சொல்கின்றார். அதனால கருவி அறிவு இறந்து நின்று அருளால் அறியப்பெறாதார்க்கு ஏகதேசமாகிய கருவி உள்ள அளவும் ஏகதேச காட்சி நீங்காமையார். ஏகதேச காட்சி என்றால் சிற்றறிவு. ஏகதேச கருவி என்றால் சிறிய கருவிகள், திருவருளை நோக்க கருவிகள்லாம் சிறியவைதான். ஆகவே ஏகதேசமாகிய கருவி உள்ளளவும் ஏகதேச காட்சி நீங்காமையார், சிற்றறிவு நீங்காமையார் பிறவி ஒளியாது, பிறவிக்கு மூலமாகிய ஆணவ மலமும் பற்றற கழியாது என்பதா. குறிப்புரை பார்த்தோம். இனி விசேட குறிப்புகள். இஃது எடுத்துக்காட்டு உவமை. அதாவது இந்த பாடல் எடுத்துக்காட்டு உவமை அணியிலே விளங்குகின்றது என்று கூறுகின்றார். எப்படி வந்துகின்றது என்றால், உவமை உவமேயம் ரெண்டும் இருக்கும். உவமை உருபு வெளிப்படையாக இருக்காது, அது போல என்று இருக்காது. அதை வந்து உரையில் தான் வருவித்துக் கொண்டு உரைக்க வேண்டும். அது பாருங்க, உரையாசிரியர் அதை தெளிவாக கையாண்டுள்ளார். இங்க சொல்லப்பட்ட உவமை என்ன என்று சொன்னால், திருமணமானவர்கள் அவர்களுக்குத்தான் வந்து திருமணம் இன்பம் வந்து அவர்களுக்குத்தான் விளங்கும், திருமணம் ஆகாத கன்னிகை அதனை உணராள் என்று சொல்லி உவமை சொல்லி, அதுபோல அதுபோல திருவருள் பெற்றவர்களுக்குத்தான் சிவபிரானை அறிதல் கைகூடும், திருவருள் பெறாத அபக்குவர்கள் அவர்கள் உணரமாட்டார்கள். ஆகவே இந்த உவமையை சொல்லிட்டு அதுபோல என்று சொல்லி பொருளை விளக்குகின்றார் பொழிப்புரையில. திரும்ப பொழிப்புரையை பார்த்தோம்னா அந்த இடம் நமக்கு விளங்கும். பொழிப்புரையை பார்ப்போம். இருவரும் புணர வந்த இன்பம் பேசறிது, ஆயினும் மணந்தவர்தான் உணர்வர் அக்காமரசம் கன்னிகை காணாள். இது உவமை. இதை சொல்லிட்டு அதுபோல என்று எழுதியிருக்காங்க உரையில. இந்த அதுபோலங்கிறது பாடல்ல வெளிப்படையாக இல்லை. இருந்தால் போலங்கிறது இருந்தா அது உவமை அணி. அந்த போலங்கிறது வெளிப்படையாக இல்லாமல் வருவித்துக் கொள்ளும்படியாக இருந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை. ஆகவே அதுபோல என்பதை இங்கே உரையாசிரியர் வருவித்து கூறியிருக்கின்றார். அதனால இது எடுத்துக்காட்டு உவமை. அதுபோல என்ன சொல்றாரு இல்லையா, மணந்தவர்களுக்குத்தான் வந்த சிற்றின்பம் தெரியும், கன்னிகைக்கு தெரியாது. அதுபோல பேரின்பம் என்பது கருவி திருவருளை பெற்று கருவிகரணங்களை கடக்க பெற்றவர்களால்தான் பேரின்பத்தை நுகர முடியும், பக்குவம் வராதவர்கள் காண மாட்டார்கள் என்று அதான் ஓமேயம். சரி, ஈண்டு உருவென்றது கலையாதி மன்னந்தமாகிய கருவி கூட்டத்தை. இதன் அடிப்படையில் தான் முன்னரே சொன்னேன், கலையாதி மன்னந்தம், கலை தொடங்கி மண் வரை இருக்கக்கூடிய அந்த நிலம் வரை இருக்கக்கூடிய தத்துவங்கள், அந்த தத்துவங்களை தான் உரு என்று கூறினார். இவை அசுத்த தத்துவங்கள், இவைதான் சகலான்மாக்களுக்கு கருவிகளாக விளங்குவன. அது சிவஞான போத வெண்பா தொடரை அப்படியே கையாண்டு சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னார். கலையாதி மன்னந்தமாகிய கருவி கூட்டத்தை தான் உருன்னு சொன்னார். அந்த உரு கூட இன்னு ஒரு உருவு இருக்க, அந்த உருவை பற்றி விளக்குகின்றார். இன் ஏது பொருட்கண் வந்து ஐந்தாம் உருவு, உருவின் என்பதில் உள்ள இன் உருவு ஐந்தாம் வேற்றுமை உருவு ஏது பொருள்ல வருது. அதனாலதான் உரையில உருவால் என்று கூறினார், தத்துவங்களால் உயிர் மயங்கி என்று சொன்னது இல்லையா. சரி, அப்புறம் அடுத்த குறிப்பு என்ன, அது பகுதி பொருள் விகுதி. அது அதுக்கு அடுத்தாப்புல இருக்கு, உருவின் உயிர் வடிவதுவும், வடிவும் என்று இருந்தாலே போதும், வடிவும் என்று இருக்க வேண்டியது வடிவதுவும் இருக்கு. அந்த அது என்பதற்கு தனியா பொருள் இல்ல, வடிவு அது என்று அது வந்து வடிவுங்கிற பொருளை தான் தருது. இடத்துல வடிவு என்பது உயிருடைய சொரூபம், இந்த உயிருடைய இயல்பு, உண்மை இயல்பு, அதுதான் வடிவு. வடிவு அது என்பதனோடு, வடிவு என்பதனோடு இருக்கின்ற அந்த அது வடிவு என்ற பொருளையே தந்திருக்கின்றது. வடிவு என்பது பகுதி, அது என்பது விகுதி. அந்த அது என்ற விகுதி வடிவு என்ற பகுதி பொருளிலேயே வந்திருக்கின்றது. ஆகையினால் அது என்பது பகுதி பொருள் விகுதி. அப்புறம் உணராதார் சிவனை உணர்வது என இயையும், அதே மூன்றாம் அடியில தொடர்ந்து வருவோம். உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்திரர்கான். அதுக்கப்புறம் சிவனை உணராதார் உணர்வினால் உணர்வது கற்பனைகான் இருக்கு. அதை எப்படி நாம கொண்டு கொட்டி வைத்துக் கொள்ள வேண்டும்? உணராதார் உணர்வினால் சிவனை உணர்வது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். உணராதார்னா கருவி அறிவால் மயங்கி தம்மையே உணராதார் அப்படின்னு அர்த்தம். உணராதார் என்பதற்கு கருவி அறிவால் மயங்கி தம்மையே உணராதார். அப்புறம் உணர்வினால் அத்தகைய தன்னையே தெரிவதற்கு அனுமதிக்காத அத்தகைய கருவி அறிவினால், அதான் உணர்வினால், அப்படிப்பட்ட கருவி அறிவினால் சிவனை உணர்வது, தன்னை விடவும் மேலான சிவனை உணரலாம் என்று கருதுதல் என்று அப்படி அப்படி வருகின்றது அது பொருள். அதான் உணராதார் சிவனை உணர்வது என, உணராதார் உணர்வினால் சிவனை உணர்வது, உணர்வினால் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உயர்வு சிறப்புமை விகாரத்தால் தொக்கது, எந்த இடத்துல அப்படின்னா சிவனை உணர்வது என்ற இடத்துல சிவனையும் உணர்வது. அந்த சிவனை என்பது கூட உண்மை சேர்த்துக்கணும். உயர்வு சிறப்பு அதாவது தன்னையே காட்டமாட்டாத இந்த கருவி அறிவை கொண்டு சிவனையும் காணலாம் என்று சொல்வது. தன்னை மட்டுமன்று அந்த சிவனையும் காணலாம். அங்க சிவனையும் அப்படிங்கும் போது தன்னை மட்டுமன்று சிவனையும் என்று எச்சமையாகவும் இருக்கலாம். ஆனால் சிவனையும்ங்கும் போது அந்த மேம்பட்ட பொருளையும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துவதனால அது உயர்வு சிறப்பாகவும் இருக்கின்றது. அப்புறம் உணராதார் அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது கருவி அறிவை கொண்டு தன்னை உணராமல் இருப்பவர்கள், கருவி அறிவில் அழிந்து கிடக்கின்ற எல்லாருமே தன்னை உணராதவர்கள் தான். ஆனா இங்க வந்து சிறப்பாக யாரை சொல்றதுன்னா சிவ சங்கராந்தவாதிகள் தான், அவர்களைத்தான் அங்க சொன்னார். கருவி அறிவை பற்றியும் அவர்கள் உணராமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் கருவி அறிவை வைத்துக் கொண்டு சிவத்தையே உணரலாம்னு சொல்றாங்களே, அப்ப இவர்களுக்கு கருவி அறிவின் இயல்பு இன்னும் புலப்படவில்லை. ஆகவே உணராதார் என்றது சிறப்பாக சங்கராந்தவாதிகளைத்தான் குறிக்கும். அதான் சொன்னார், உணராதார் என்றது சிவ சங்கராந்தவாதிகளை நோக்கி கூறியது. அப்புறம் கான் இரண்டும் கட்டுரைக்கண் வந்து அசைநிலை. கான் எங்க இருக்கு? மூன்றாம் அடியிலேதான் உணர்ந்திலர் கான் அப்படின்னு ஒரு கான் இருக்கிறது. அப்பதான் அந்த மூன்றாம் அடியின் முடிவில் கற்பனை கான் என்று முடிகின்றது. இந்த ரெண்டு கானுக்கும் வந்து தனியா பொருள் இல்லை, இது அசைநிலை. கட்டுரைக்கண் வந்து அசைநிலை, ஓசை நிரப்பும் பொருட்டு அவ்வாறு வந்துள்ளன. ஆக இந்த பாடல் மூலமாக பசுகரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாக விளங்குகின்ற நிலையிலே கருவிகரணங்களை கடந்த ஒரு அதீத நிலைக்கு உயிர் செல்ல வேண்டியதில்லை என்று சங்கராந்தவாதிகள் ஒரு கருத்து தெரிவித்தார்கள். அதுக்கு மறுப்பு தெரிவிப்பு தான் இந்த பாடல். பசுகரணங்கள்லாம் சிவகரணங்களாக விளங்கக்கூடிய நிலையிலே அந்த சாக்கிராவத்திலே உயிர் இருந்து கொள்ளலாம், அந்த சாக்கிரத்தை கடந்து அதீதத்துக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா கருவிகரணங்கள் தான் சிவகரணங்களாக விளங்குகின்றனவே சொன்னார்கள். அதுங்க வந்து மறுத்தார். உயிர் வந்து அருளை சார்ந்து இருந்தால்தான், கருவிகரணங்களை கடந்து அருளை சார்ந்து இருந்தால்தான் இந்த கருவிகரணங்கள் சிவகரணங்களாக விளங்கும். உயிர் கருவிகரணங்களை சார்ந்து கிடக்கும் வரை அந்த கருவிகரணங்கள் பசுகரணங்களாக தான் விளங்கும். அதனால அந்த அத்தகைய கருவிகரணங்களை கொண்டு தன்னையே உணர முடியாது, அப்போ தன்னிலும் மேலான சிவனையும் உணரலாம் என்று சொல்வது வெறும் பாவனையான கருத்து, பயந்தராத கருத்து என்று சொல்லி அதனை மறுத்து கருவிகரணங்களோடு கூடி ஆன்மா தன்னையும் உணராது துணைவனையும் உணராது துயருறும் என்று சூத்திரத்தில் வந்தது தொடர் அங்கே வலியுறுத்தப்பட்டது இந்த பாடலினால. அதை உரையாசிரியர் வந்து அப்படி முடிவாக சொல்லி முடிக்கின்றார். அதை பார்ப்போம். இதனானே பசுகரணங்கள் சிவகரணமாக துண்ணிய சாக்கிரத்தை பெற்றார். அது போன அதிகாரத்து பாடல வந்த தொடர் துண்ணிய சாக்கிரம், போன அதிகாரத்து பாடல வந்த தொடர் துண்ணிய சாக்கிரம். துண்ணிய சாக்கிரத்தை பெற்றார் அதன் மேலும் கரணம் கடந்த அதீதத்தை புரிதற்கு அறிவு செல்லுமாறு யாஞ்சனம் என்னும் சிவசங்கராந்தவாதிகளை மறுக்கும் முகத்தார். இப்ப முதல்ல சொன்ன கருத்து இது சங்கராந்தவாதிகளுடைய கருத்து. பசுகரணங்கள் சிவகரணமான பிறகு அதீதத்தை புரிவதற்கு ஆன்மாவின் அறிவு எப்படி செல்லும் அப்படின்னு சங்கராந்தவாதிகள் கேட்கின்றார்கள். அது மறுத்ததான் அந்த பாட சொல்றார். இதனானே பசுகரணங்கள் சிவகரணமாக துண்ணிய சாக்கிரத்தை பெற்றார் அதன் மேலும் கரணம் கடந்த அதீதத்தை புரிதற்கு அறிவு செல்லுமாறு யாஞ்சனம் என்னும் சிவசங்கிராந்தவாதிகளை மறுக்கும் முகத்தால் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிர் என்ற மூன்றாம் கூறு வலியுறுத்தப்பட்டது. ஆக இது மூன்றாம் அதிகரணம் வந்து இதனால் நிறைவடைகின்றது. ஆகவே கருவிகரணங்களால் உயிர் மயங்கி தன்னையும் உணராது தலைவனையும் உணராது என்ற அந்த எட்டாம் சூத்திரம் வலியுறுத்திய உண்மை இந்த மூன்றாம் அதிகரணத்தில் வலியுறுத்தப்பட்டது. சங்கராந்தவாதிகளுடைய கருத்தினை மறுக்கின்ற முறையிலே அது வலியுறுத்தப்படுகின்றது. இனி நான்காம் அதிகரணம், இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய இறுதி அதிகரணமாகும். இந்த நான்காம் அதிகரணத்திலே என்ன ஒரு கருத்து முதல் பாடலிலே சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், அப்ப கருவிகளோடு கூடியிருக்கின்றவரை உயிர் தன்னையும் உணராது தலைவனையும் உணராது என்று சொன்னீர்களே சங்கராந்தவாதிகள் சொல்றாங்க. கருவிகளோடு உயிர் சார்ந்திருக்கும் வரை உயிர் தன்னையும் உணராது தலைவனையும் உணராது என்று சொன்னீர்களே. கருவிகளை கடந்து இல்லையா, திருவருளின் துணை கொண்டு கருவிகளை கடந்து உயிரானது திருவருளாலே சிவத்தை அறிய வேண்டும் சொல்றீங்க சித்தாந்திகள். ஆக கருவிகள் வந்து ஆன்மஸ்வரூபத்தை மறைக்கும் என்று சொன்னீர்கள். அப்ப அந்த கருவிகளை நீங்குவதும் திருவருளை பெறுவதும் தான் எப்படி அதை பெறுவது என்று அவர்கள் மிகவும் வருந்தி கேட்கின்றார்கள். அதற்கான வழிமுறை எங்களுக்கு தெரியவில்லையே. ஏன்னா அகச்சமயத்தவர்கள் அந்த கருத்தை உணர்த்தி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அகச்சமயத்து ஒளியாய் என்று சார்பு நூல் கூறுகின்றது. ஆகையினாலே கருவிகள் அப்பெற்றிய ஆய வழி, கருவிகள் வந்து அத்தன்மையோடு விளங்கும் போது எத்தன்மையோடு ஆன்மாவையே மறைத்து ஆன்மாவின் இயல்பே வெளிப்படாதவாறு இந்த கருவி அறிவு விளங்கும் போது அவற்றை நீக்கி இந்த கருவிகரணங்களை எல்லாம் நீக்கி அருள் பெறுமாறு யாஞ்சனம், அருளை பெறுவது எப்படி என்று நோதல் உருவார்க்கு உபாயம் கூறியவார் என்று நொந்து கேட்பவர்களுக்கு வழிமுறையை சொல்வது இந்த பாடல் என்று பாடலின் உரைக்கு கீழே விசேட குறிப்பிலே உரையாசிரியர் சொன்னார். அதை இங்கே தோற்றுவாக எடுத்துக்கொண்டு இந்த பாடலை நாம் பார்க்கப் போகின்றோம். முதல் பாடல், பன்னிறங்கள் அவை காட்டும் படிகம்போல் உள்ளம் பல புலன்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்திட்டு இந்நிறங்கள் என் நிறமன்று என்று தன்றன் எழில் நிறம் கண்டு அருளினால் இந்நிறத்தின் வேறாய் பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய்யென மெய் கண்டான் பொருந்திடுவன் சிவத்தினொடும் போதான் பின்னை முன்னிறை நீர் சிறைமுறிய முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின் நீங்கா முறைவோர். மிக அருமையான பாடல். சிவஞான போதத்திலே உள்ள இரண்டு வெண்பாக்களை உள்ளடக்கிக் கொண்டுள்ள பாடல். பன்னிறங்கள் அவை காட்டும் படிகம்போல், பன்னிறங்கள் பிரிச்சா பல் நிறங்கள், அதாவது பல நிறங்கள், அவை காட்டும் படிகம்போல், பல நிறங்களை காட்டுகின்ற படிகத்தை போல். படிகமானது தூய வெண்ணிறம் கொண்டது, ஆனால் அதன் நிறம் புலப்பட்டு விளங்கவில்லை. ஏனென்றால் சூழ்ந்துள்ள பொருள்களினுடைய பல்வேறு வண்ணங்களையே படிகம் பிரதிபலித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. அப்படி காட்டுகின்ற படிகம் போல் உள்ளம், உள்ளம் என்பது ஆன்மா. சிவஞான போதத்தில் ஆன்மாவை அடிக்கடி உள்ளம் என்று குறிப்பார். சித்தியாரிலே வந்திருக்கு உள்ளம், ஆன்மா பல குணங்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்துட்டு ஆன்மா இருக்கின்றதே, அந்த படிகம் வந்து பிற நிறங்களை காட்டி நிற்பது போல ஆன்மாவும் தன்னார் சாரப்பட்ட கருவிகளின் இயல்பையே தன்னிடத்து காட்டி நிற்கிறது என்று சொல்கின்றார். பதவுரையை தழுவி நாம் பொருள் பார்த்து வருகின்றோம். இப்போ பன்னிறங்கள் அவை காட்டும் படிகம் போல், பிற பொருள்களின் நிறங்களையே பிரதிபலித்து காட்டுகின்ற படிகத்தை போல உள்ளம் ஆன்மாவானது பல குணங்கள் நிறம் காட்டும் தன்னை சார்ந்துள்ள கருவிகளுடைய இயல்பையே தன் இயல்பாக காட்டி நிற்கின்றது ஆன்மா. பரிசு பார்த்துட்டு ஆன்மாவினுடைய இந்த இயல்பை ஆராய்ந்து பார்த்து, பரிசு பார்த்துட்டு ஆன்மாவினுடைய இந்த இயல்பு, அதாவது சார்ந்துள்ள கருவிகளின் இயல்பையே ஆன்மா தன் இயல்பாக காட்டி வருகின்றது. ஆக இப்படி பிற பொருளை சார்ந்து அதன் இயல்பிலே விளங்கக்கூடிய அந்த நிலை வந்து ஆன்மாவுக்கு பொது இயல்பு. பிற பொருள்லாம் இந்த இடத்துல ஆன்மா எப்பவும் அடுத்த பொருளை சார்ந்துதான் இருக்கணும். அதுல வந்து தனக்கு அந்நியமானவற்றை சார்ந்திருந்தால் அது பொது இயல்பு. அந்நியமில்லாத சிவத்தை சார்ந்து விளங்குவது ஆன்மாவுக்கு தன் இயல்பு. ஆகவே அந்நியமான கருவிகளை சார்ந்து அந்த கருவிகளின் இயல்பையே ஆன்மா வந்து தன் இயல்பாக காட்டி நிற்கின்றதே, அந்த இந்த இது ஆன்மாவின் பொது இயல்பு. இந்த பொது இயல்பை நன்கு சிந்தித்து அறிந்து கொண்டு அதான் பரிசு பார்த்துட்டு, பரிசு என்பது பொது இயல்பை குறிக்கிறது. பார்த்துட்டு என்றால் ஆராய்ந்து அறிந்து கொண்டு இந்நிறங்கள் என் நிறம் அன்று, இந்த புலன்களுடைய இயல்பு பொறிகளுடைய இயல்பெல்லாம் என்னுடைய இயல்பு அன்று என்று தன்றன் எழில் நிறம், இந்த பொறிகளுடைய பொறிகள் கருவிகளின் இயல்பெல்லாம் என்னுடைய நிறம் அன்று என்று அந்த எண்ணத்தை விட்டு தன்றன் எழில் நிறம் தன்னுடைய அழகிய இயல்பினை உண்மையான இயல்பினை கண்டு அருளினால் இந்நிறத்தின் வேறாயிருக்கு இல்லையா, அது என்ன செய்யணும், எழில் தன்றன் எழில் நிறம் தன்னுடைய உண்மையான எழில் நிறம்னா இந்த நிறத்தில் நிறம் கது இயல்பை குறிக்கின்றது. ஆமா, படிகத்துக்கு வரும்போது நிறம் அந்த வண்ணத்தை குறிக்கும், ஆன்மாவிலையும் நிறம்னு சொல்லும் போது அது அங்க பண்பை குறிக்கின்றது. நம்ம தன்றன் எழில் நிறம்னா தன்னுடைய உண்மை அழகிய இயல்பு, அதாவது அழகிய உண்மை இயல்பு. இந்த உண்மை இயல்பை இந்நிறத்தின் வேறாய் அதை சேர்த்துக்கோங்க, கண்டு அருளினால் அது இருக்கட்டும், இந்நிறத்தின் வேறாய் அதாவது இந்த கருவி இயல்பின் வேறாய், தன்னுடைய உண்மையான இயல்பினை இந்த கருவிகளின் இயல்புக்கு வேறாக கண்டு அருளினால் இருக்கு, அருளினால் கண்டு. ஆன்மா என்ன நினைத்து வருகிறது, தான் சார்ந்துள்ள கருவிகளின் இயல்பையே தன்னுடைய இயல்பு என்று கருதி வருகின்றது. இது எதை போல என்றால், தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களையே ஒரு படிகமானது தன் வண்ணமாக பிரதிபலித்து விளங்குவது போல, அப்படி அந்த படிகம் விளங்குவது போல ஆன்மாவும் தன்னை சார்ந்துள்ள கருவிகளின் இயல்பையே தன் இயல்பாக காட்டி வாழ்ந்து வருகின்றது இல்லையா. அப்போ இதை உணர்ந்து கொள்வது எப்படி அப்படின்னா, இந்த எப்படி அந்த பல வண்ணங்களும் படிகத்தினுடைய உண்மையான வண்ணங்கள் அல்லவோ, அதுபோல இந்த கருவிகளுடைய இயல்பெல்லாம் ஆன்மாவாகிய என்னுடைய உண்மையான இயல்பு அல்ல என்று கழித்து, தன்னுடைய அழகிய உண்மையான இயல்பினை இந்த கருவி இயல்புக்கு வேறாக, அதான் இந்நிறத்தின் வேறாய், இந்த கருவி இயல்புக்கு வேறாக அருளினால் கண்டு, அது ஆன்மா தானாக அதை உணர முடியாது, திருவருள் நெறியில் அது நிற்க நிற்கதான் அந்த அருளின் துணை கொண்டுதான் அதை உணர முடியும். ஆகவே திருவருளினால் அருளினால் கண்டு, தன் இயல்பு கருவி இயல்புக்கு வேறானது, அப்படி உண்மையான ஒரு இயல்பு நமக்கு உள்ளது இல்லையா. படிகத்திலே பிரதிபலித்து விளங்கக்கூடிய பல்வேறு நிறங்களுக்கும் வேறாக படிகத்தினுடைய உண்மையான நிறம் என்று ஒன்று விளங்குவது போல, இல்லையா, தன்னை சார்ந்துள்ள இந்த கருவிகளின் இயல்புக்கு வேறாக ஆன்மாவாகிய தனக்கென்று ஒரு இயல்பு உள்ளது என்பதை அருளினால் காண வேண்டும். சிவபெருமான் திருவருளினாலே அதை கண்டு கண்ட பிறகு, உண்மையான இயல்பை கண்ட பிறகு கருவி இயல்பெல்லாம் பொய்யானவை என்பது புலப்பட்டுவிடும். அதான் பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய் என, அந்த கருவியை அறிவு வந்து ஆன்மாவுக்கு உண்மையான அறிவு கிடையாது, அவை வந்து பொய்யானவைதான், அந்த பொய்யை பொய் என்று உள்ளபடி காணுதல், அதான் பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய் என மெய் கண்டான் என்று சொன்னார். மெய்கண்டான் இங்க தன்னுடைய ஆசிரியருடைய நாமத்தை இங்க சொல்லல, என்ன ஆசிரியர் நாமமும் அமைந்திருக்கும்படியாக பாடி உள்ளார். சிவஞான போதத்திலே இப்படி மெய்கண்டான் என்ற இந்த சொல்லானது ஆங்காங்கு வெண்பாக்களில் இடம்பெறுகின்றது. ஆனால் ஆசிரியர் மெய்கண்டாருடைய திருப்பெயரை சுட்டுவதாக எங்கு இடம்பெறவில்லை. அது இருபாயிருவது போன்ற நூல்களிலே மெய்கண்டாரை துதித்து பாடக்கூடிய பாடல்கள்ல அங்க மெய்கண்டான் அவரும்போது அங்கு ஆசிரியரே குறிக்கின்றது. ஆனா சிவஞான போத உதாரணம் வெண்பாக்களிலோ இந்த பாடலையோ மெய்கண்டான் வருவது ஆசிரியரை சுட்டி வருவதில்லை. இது காரண பெயராக வருகிறது, உண்மையை கண்டவன். அதனால ஒரு சார் ஆசிரியர் வந்து மெய்கண்டான்னு சொல்லி சிவஞான போத வெண்பால வந்திருப்பதனால அந்த பாடலை மெய்கண்டாரே செய்திருக்க முடியாது, அதிகரணத்தை பின்வந்த மாணாக்கர்கள் யாராவது செய்திருக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் பொருத்தம் இல்லாது. ஏன்னா இங்க காரண பெயராகத்தான் இங்கே வருகின்றது, உண்மையை கண்டவன். இருபா இருபதுல பாத்தீங்கன்னா அங்க மெய்கண்டான் வரும்போது அந்த இடத்துல மெய்கண்டான் வருது இல்லையா, முதல் முதல் பாடலே வருகின்றது. ஆகவே அங்க மெய்கண்டான் வரும்பொழுது அது வந்து ஆசிரியருடைய பெயரை சுட்டி வருகின்றது. அதுக்கும் இதுக்கும் வேற்றுமை உண்டு. கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் அப்படின்னு வருது இருபாயிருவதுல. அந்த இடத்துல மெய்கண்டான் போது அது ஆசிரியர் பெயர். ஆனா சிவஞான போத உதாரணம் என்பாக்கள் இங்கேயும் வரும்போது அது உண்மையை கண்டவன் என்ற பொருளிலே காரண பெயராக வந்துள்ளது. சரி, ஆக என்ன பார்த்தோம், இந்த படிகமானது சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை தன்னுடைய வண்ணமாக காட்டி நிற்கின்றது. அதனால ஏற்பட்ட விளைவு என்ன, படிகத்தினுடைய உண்மையான வண்ணம் விளங்காமல் தடைபட்டு இருக்கின்றது. அதுபோல ஆன்மாவும் தான் சார்ந்திருக்கின்ற கருவிகளின் இயல்பையே தன்னியல்பாக கருதி வாழ்ந்து வந்தது. திருவருளின் துணை கொண்டு அது என்ன அறிய வேண்டும் என்றால், இந்த கருவிகளின் அறிவுக்கு வேறாக, இந்த கருவிகளின் இயல்புக்கு வேறாக தனக்கென்று ஒரு இயல்பு உள்ளது என்பதை அது திருவருளின் துணை கொண்டு கண்டு, இல்லையா, பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய்யான இந்த ஐம்பொறி இயல்புகள், ஏன் ஐம்பொறி இயல்புகளை பொய்னு சொன்னார் இங்க ஆசிரியர் என்பதை உரையாசிரியர் மிக திறம்பட விளக்கியிருக்கின்றார். பொய்னா நாம வந்து சித்தாந்தத்துல நிலையற்றதை பொய்னு சொல்வார்கள் அந்த அளவுக்கு தான் நமக்கு சிந்திக்க முடியும், அதுக்கு மேல நம்ம சிந்திக்க முடியாது. ஆனா உரையாசிரியர் பொய்யை கடந்தவர், மெய்யை கண்டவர், அதனால இங்க திறம்பட உரை சொல்லியிருக்கின்றார். பொய் நிற ஐம்புல நிறங்கள் என்று என்ன சொல்லியிருக்கின்றார்னா, இந்த ஐம்பொறிகள் என்ன செய்து வந்தன, இதுகாரம் தம்முடைய இயல்பையே ஆன்மாவின் இயல்பு என்று காட்டி வந்தன, அந்த பொய்யை அவை நிகழ்த்தி வந்தன ஐம்பொறிகள்லாம். ஏன் இல்லாததை வந்து இருப்பது போல காட்டுவது பொய், அது மாதிரி இருப்பதை இல்லாதது போல காட்டுவதும் பொய். ஆன்மாவுக்கென்று ஒரு இயல்பு உண்டு ஒரு இயல்பு இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு இயல்பு இல்லாதது போல இந்த ஐம்பொறிகள் காட்டி வந்தன. எப்படி நான் தம் ஐம்பொறிகள் தமக்கு உள்ள இயல்பையே ஆன்மாவின் இயல்பு என்று காட்டி வந்தன. ஆகவே ஐம்பொறிகளின் இயல்பு வேறு, ஆன்மாவின் இயல்பு வேறு. ஆனால் ஐம்பொறிகள் தம்முடைய இயல்பே ஆன்மாவின் இயல்பு என்று இல்லாததை காட்டி ஆன்மாவுக்கென்று இருக்கின்ற அந்த இயல்பினை இல்லாதது போலவும் செய்து வந்தன. ஆகையினாலே இல்லாததை இருப்பது போலவும் இருப்பதை இல்லாதது போலவும் காட்டி மயக்கி வந்தன இந்த ஐம்பொறிகள். அதனால இவற்றை பொய் நிற ஐம்புல நிறங்கள் என்று சொன்னார். அதாவது பொய்யான தன்மை கொண்ட ஐம்பொறிகள் என்று கூறினார். இவற்றை பொய்யெனவே உணர வேண்டும், அப்பந்தான் மெய்ப்பொருளை அறிய முடியும். இந்த பொறி இயல்புகளையே மெய் என்று நினைத்து வந்தால் மெய்ப்பொருளை உணரும் நாட்டம் எழாது. ஆகவே இவற்றை ஐம்பொறி இயல்புகளை பொய் என்று கண்டவன் தான், இந்த பொய்யான ஐம்பொறி இயல்பினை பொய் என்று உள்ளபடி உணர்ந்தவர் தான் மெய்ப்பொருளை காண முடியும். அதைத்தான் கூறுகின்றார். பொய் நிற ஐம்புல நிறங்கள் பொய் என மெய் கண்டான் பொருந்திடுவன் சிவத்தினோடும் சொன்ன. திருவருளாலதான் அவன் வந்து இந்த ஐம்பொறிகளுடைய இயல்பை தன்னியல்பு என்று கருதி வந்தது பொய் என்று திருவருள் உணர்த்தத்தான் உணர்ந்து கொண்டான். ஆகையினாலே திருவருளால் எப்படி உணர்ந்தவன் அந்த பொய் விளைவித்து நின்ற ஐம்பொறி சார்பை விட்டு விடுவான். விட்டுட்டா ஊசல் கயிறற்றால் தாய்த்தரையான் துணையான் முதல் நூல் சொன்ன மாதிரி இந்த ஐம்பொறி சார்பை விட்டவுடன் அவனுக்கு அருளே சார்பாக விளங்கும். அந்த அருள் சிவத்தை காட்டும் இல்லையா, சிவத்தில் அந்த ஆன்மாவை சேர்த்து விடும். அதான் பொருந்திடுவன் சிவத்தினோடும் என்றான். சிவத்தினோடும் பொருந்திடுவன் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். போதான் பின்னை, இதையும் மாற்றி வச்சுக்கணும். பின்னை போதான், பிறகு அந்த சிவத்தை விட்டு நீங்க மாட்டான். இந்த ஆன்மா சிவத்தினோடு பொருந்திய பிறகு சிவத்தை விட்டு நீங்க மாட்டான். ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, கருவிகரணங்களை விட்டு கூட இவ்வளவு காலம் சார்ந்திருந்தான், இப்ப அவற்றினுடைய பொய்யான தன்மையை திருவருளால் உணர்ந்து அவற்றை நீங்கி சிவத்தோடு சார்ந்திருக்கின்றான். அப்ப கருவிகரணங்களோடு நீண்ட காலம் சார்ந்திருந்த ஆன்மா அதிலிருந்து மீழ்கின்றதல்லவா, அதுபோல இப்போது இந்த கருவிகரணங்களில் இருந்து மீண்டும் சிவத்தை சார்ந்திருக்கின்றது. இப்ப சார்ந்த இந்த சிவத்தை விட்டும் பின்னொரு காலத்திலே மீளக்கூடும் அல்லவா என்று ஒரு வினா எழலாம். அப்படி மீளுவதற்கு வழி இல்லை என்று சொல்கின்றார். அதான் போதான் பின்னை, பின்னை போதான் என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த சிவத்திலிருந்து அவன் ஒருபோதும் நீங்க மாட்டான் இல்லையா. சேர்ந்து அப்புறம் ஒருபோதும் நீங்காமல் இருப்பதா, அது எப்படி என்று சொன்னால் அதுக்கு ஓமை சொல்கின்றார், அருமையாக சொல்கின்றார். முன்னிறை நீர் சிறை முறிய முடுகி ஓடி. முன்னிறை நீர், முன் நிறை நீர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சிறை சிறை சேர்த்துக்கோங்க. முன் நிறை சிறை நீர், முன்னர் நிறைந்திருந்து சிறைபட்டு கிடக்கின்ற நீர். நம்ம அணைக்கட்டுல தேக்க வைக்கப்பட்டிருக்கு, தேக்கி வைக்கப்பட்டுள்ளது நீர், அதனால அதை சிறைப்பட்ட நீர்னு சொல்றோம். அணைக்கட்டு முழுக்க நிறைந்து அடங்கி இருக்கிறது உள்ள அந்த நீர் வந்து சிறை முறிய அந்த அணைக்கட்டு அது திறந்து விட்ட வழி என்ன செய்யும், முடுகி ஓடி விரைவாக ஓடி சென்று முன்னீர் சேர்ந்து, முன்னீர் அதாவது கடல், கடலை சேர்ந்து அந்நீராய் அந்த கடல் நீரோடு கலந்து பின் நீங்கா முறை போல், பின் அந்த கடல் நீரை விட்டு நீங்காத முறைமை போல, கடல் நீரில் சேர்ந்த ஆற்று நீர் பிறகு அது என்ன செய்யாது, அதை விட்டு நீங்காது. அதுபோல சிவத்தை சார்ந்த ஆன்மாவும் சிவத்தை விட்டு நீங்காது. ஆகவே சிவத்திடமிருந்து ஆன்மாவுக்கு மீட்சி இல்லை, இந்த மீட்சி இல்லை என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த ஓமை. மற்றபடி கடல் நீரோடு ஆற்று நீர் சேர்ந்தது போல என்று சொல்ல ஓமையை முற்றிலுமாக நான் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கடல் நீரோடு ஆற்று நீர் கலந்து விட்டால் அப்புறம் ஆற்று நீர்னே ஒன்னு இல்லை. அது மாதிரி சிவத்தோடு ஆன்மா கலந்த பிறகு ஆன்மான் ஒரு பொருளே இல்லாமல் போய்விடும் போலும் என்று கருதிவிடக்கூடாது. கடல் நீரை சார்ந்த ஆற்று நீருக்கு மீட்சி இல்லை என்ற அந்த அளவிற்கு தான் நாம சிவத்தோடு சார்ந்த ஆன்மாவுக்கு மீட்சி இல்லை என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றபடி முற்றுமையாக கொள்ளலாகாது. சரி, இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பதவுரையின் துணை கொண்டு பார்த்தோம். அந்த பதவுரையின் அடிப்படையிலே பார்த்தோம். இப்போ பொழிப்புரையை காணலாம்.